إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار شيطان ميدان எமக்குரிய பகைமையை வளர்த்து கொள்வது சம்பந்தமாக இன்றைய பாடத்திலே நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். ஷைத்தான் எமக்கு விரோதி, அவன் எமக்கு பகிரங்கமான எதிரி. இப்படி அல்லாஹும் அவனுடைய தூதரும் உபதேசம் செய்யக்கூடியவர்களும் பல உரைகளிலே பல பள்ளி வாயில்களில் இந்த சத்தியத்தில் பயணிக்கக்கூடிய இந்த பள்ளியிலும் பல கொத்துபாக்களில் கூறப்பட்டு வருகின்றன. ஆனால் அதன்படி நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? செய்திகள் எல்லாம் தாராளமாக கொடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையிலே நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் சற்று சீர்தூக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு மனிதன் இந்த பூமியில் தோன்றுகின்ற போது அவனை அறியாது ரெண்டு ஒரு மறைவான விஷயத்தின் அடிப்படையில் அவன் அச்சாணியாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒன்று இறை சிந்தனை, அல்லது அதை கெடுக்கக்கூடிய சைத்தானுடைய சிந்தனை. ஒருவன் நல்ல காரியங்களை நியாயமாக, நீதமாக, நேர்மையாக, உண்மையாக அவன் செயல்படும் போது அவன் இறை சிந்தனையின்படி நடந்து வெற்றி பெறுகிறான். அதற்கு மாற்றமாக பொய்யாக, அநியாயமாக, நேர்மையற்று, மோசடித்தனமாக அவன் நடக்கின்ற போது ஷைத்தானுடைய அந்த குழப்பத்துக்கு ஆளாகி விடுகின்றான். அதனால் அவன் பெரும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவனாக ஆகிறான். நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர்களெல்லாம் எப்பொழுதும் அவர்கள் தங்களை தாங்களை நொந்து கொண்டு, புலம்பிக் கொண்டு, கை சேதப்பட்டு கொண்டு, ஒரு முடிவு வர வேண்டும், துன்பத்திலே இருக்க முடியாது என்று வதைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஒரு ஏக்கத்தோடு, நன்மையை எதிர்பார்த்த ஒரு ஏக்கத்தோடு இப்படி இருந்து கொண்டிருப்பார்கள். இது மாபெரும் தோல்வி, நஷ்டமாகும். நன்மையின் வழி நடந்தவர்களுக்கு சில துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் நேர்மையாக நடந்ததன் காரணமாக, நியாயமாக அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொண்டதன் காரணமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது. அந்த வெற்றிக்காக வேண்டிதான் இவர்கள் இப்படி பாடுபட்டார்கள். இப்படி வெற்றி கிடைக்கும் போது அவர்கள் எதிர்பார்த்த சந்தோஷமான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, மனது நிறைவான தன்மை, எப்பொழுதும் ஒரு ஆனந்தம் கலந்த நிம்மதி, இப்படி ஒரு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு சந்தோஷமாக அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உண்மை. இவைகளை ஷைத்தான் கெடுத்து குழப்புகிறான். அதற்கு அல்லாஹு தஆலா முதலாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? அதற்கு அல்லாஹு தஆலா எமக்கு கூறக்கூடிய உபதேசம் என்னவென்றால், உங்களுடைய உள்ளத்திலே அன்பு செலுத்தக்கூடிய தன்மையும் இருக்கிறது, பகைமை செலுத்தக்கூடிய தன்மையும் இருக்கிறது. அதை எந்தெந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா படைத்தானோ அந்தந்த நோக்கத்துக்கு நிறைவேற்றுங்கள். அன்பு செலுத்த வேண்டுமா? அல்லாஹ்வையும் அவனை சார்ந்திருக்கக்கூடிய ஏனைய படைப்பினங்களையும் நீங்கள் அன்பு செலுத்துங்கள். குரோதத்தை, பகைமையை வெளிப்படுத்த வேண்டுமா? அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீதோ அல்லாஹ்வின் மீதோ நல்லவற்றின் மீதோ வெளிப்படுத்த கூடாது. அல்லாஹ் தடை செய்கிறான். அல்லாஹ் காட்டக்கூடிய வழி என்னவென்றால், உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கின்றான், அந்த எதிரியின் மீது நீங்கள் விரோதம் பாராட்ட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உபதேசம். ஏனென்றால் அப்படி நாங்கள் விரோதம் பாராட்டாவிட்டால் நாங்கள் நல்லது என்று நினைத்து தீயதிலே விழுந்து விடுவோம். அதான் அவனுடைய வேலை. எந்த ஒரு சைத்தானோ மனிதனுடைய முன்னால் வந்து நின்று கொண்டு அல்லாஹ் என்று ஒன்றும் கிடையாது, அல்லாஹை நம்பாத, வேறு ஒரு கடவுள் இருக்கிறார் அவனை நம்பு, முழுக்க முழுக்க நீ தீமையை செய் என்று வழிகெடுப்பது கிடையாது. அவன் நல்லது போன்று தான் காட்டுவான், நாம் போகக்கூடிய வழி நல்லதுதான் என்று நாங்கள் போய் கொண்டிருப்போம். ஆனால் சைத்தானின் மீது ஒரு விரோத போக்கு இருக்காது. அல்லாஹ்வின் மீதும் அன்பு இருக்கும், சைத்தானின் மீது கோபம் இருக்காது. அப்ப சைத்தான் எப்படி ஊடுருவான் என்றால், அந்த நல்லதை நல்லதிலே ஒரு தீயதை கலப்பான். உடனே நாங்கள் அந்த தடம் மாறி அடுத்த வழிக்கு போய்விடுவோம். நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நன்மையை போன்று இருக்கும், ஆனால் அது தீயவை. எந்த அளவுக்கு நாங்கள் மாறி போகிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவர் எமக்கு உபதேசம் செய்து இது பிழை என்று உணர்த்தினாலும் அவர் போகக்கூடிய ஆழம் அவரை திரும்பவும் நன்மை பக்கம் மீளாது. எம்மோடு பயணித்த எவ்வளவு பேர்கள் தடம் மாறி போயிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் உலக காரியங்களை நன்றாக நடந்தவர்கள் சத்தியம் என்று வரும்போது நிராகரிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தான் எவ்வளவுக்கு ஷைத்தானின் மீது குரோதத்தை விரோதத்தை மேலும் மேலும் நாங்கள் ஏற்படுத்துகிறோமோ அவ்வளவு நாங்கள் விழிப்பாக இருப்போம். இப்படி விழிப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஷைத்தான் தேவையில்லாத வீணான நேரங்களிலே செலவழிக்க வைப்பான், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய வைப்பான். இது யாரால்? ஷைத்தானினால். ஒருவருக்கு மீது ஒருவருக்கு பகைமையை சாட்டி விடுவான், அவரால் இவருக்கு நிம்மதி இருக்காது, அல்லது இவரால் அவருக்கு நிம்மதி இருக்காது. ஒருவரை பற்றி படுதூறு சொல்ல வைப்பான், நாங்கள் படுதூறு சொல்லுவோம், அல்லது எம் மீது அவருக்கு படுதூறு சொல்ல வைப்பான். அநியாயமாக அவருடைய பொருளை அபகரிக்க செய்வான், கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காமல் அதை ஒரு மோசடியாக ஆக்கி அவரை நிந்தனைக்கு உள்ளாக்க வைப்பான், கோல் மூட்ட வைப்பான். ஆனால் அல்லாஹு தஆலா யார் மீது கோல் மூட்டுகிறான்? ஷைத்தான் விஷயத்தில் எமக்கு கோல் மூட்டுகிறான். நாங்களும் இன்ன சகோதரர்களுக்கு ஷைத்தான் பற்றி தான் கோல் மூட்ட வேண்டுமே தவிர அல்லாஹுடைய அடியார்கள் விஷயத்தில் இன்னொரு அடியார்களுக்கு கோல் மூட்டக்கூடாது. நாங்கள் புறம் கதைப்பதாக இருந்தால் இந்த அயோக்கியமான அயோக்கியத்தனமிக்க விரோதியை பற்றித்தான் நாங்கள் கதைக்க வேண்டுமே தவிர, அவனால் வழிகெடுக்கப்பட்ட அல்லது அவனால் தூண்டப்பட்ட நம்முடைய சகோதரர்கள் விஷயத்திலே நாங்கள் முழுமையாக முழுக்க முழுக்க இவர் தான் காரணம் என்று நாங்கள் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் எம்மை படைத்த அல்லாஹ்வை சொல்லிவிட்டான், எமக்கான விரோதி இவன் என்று. அவனால் தான் இப்படி எல்லாம் நடக்கிறது. பொய் சொல்கிறோம், அடுத்தவனை ஏமாத்துகிறோம், எம்மால் கரத்தினாலும் கையினாலும் நாவினாலும் பல துன்பங்களுக்கு ஆக்குகிறோம். இப்படி பல விஷயங்களை செய்தான் எம்மை தூண்டி கொண்டிருப்பான். ஆகவே இது பற்றி நாங்கள் எவ்வளவு ஆழமாக விழிப்போடு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் பேணுதலாக இருப்போம். ஏனென்றால் எதற்காக வேண்டி என்றால், அல்லாஹு தஆலா பிரதானமாக பல படைப்புகளை படித்திருந்தாலும் குர்ஆனிலே ஹதீஸிலே பிரதானமாக அல்லாஹ்வுடைய வேதத்திலே குறிப்பிடக்கூடிய படைப்புகள் மூன்று தான். ஒன்று மலக்குகள், அடுத்ததாக ஜின்கள், அதில் தான் இந்த ஷைத்தான்கள் எல்லாம் வருகிறார்கள். அதே போன்று மனிதர்கள், மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள். இந்த மூன்று படைப்பையும் பாருங்கள், மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், ஜின்கள் எல்லாம் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள், மனிதர்கள் எல்லாம் மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள். இந்த மூன்று படைப்பும் இந்த பூமியில இருக்கின்றது. ஒன்றே ஒன்று குறுக்கிடாமல் அல்லாஹு தஆலா ஒரு தடுப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்படி அல்லாஹு தஆலா ஒரு தக்க காரணத்துக்காக வேண்டி மனிதன் ஜின்னையோ மலக்கையோ பார்க்க முடியாது. ஜின்னு மனிதனை பார்க்கும், மலக்கை பார்க்க முடியாது. ஆனால் மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலே அதனுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹு தஆலா சில குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வேண்டி எம்மை படைத்து வைத்திருக்கிறான். இப்படி படைத்து எல்லாமே அறிந்த அல்லாஹு தஆலா சொல்லி தருகிற விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். தெரிந்த விஷயம்தானே, இதை விட நாம் என்ன விளங்க இருக்கிறோம்? நான் அனுபவித்த விஷயத்தை விடவா இது பெரிதாகி போய்விடும் என்றெல்லாம் ஒருவருக்கு சிந்தனை வருகிறது என்றால், உண்மையிலே ஷைத்தான் பற்றிய சரியான ஒரு விரோத போக்கு என்னிடத்தில் இல்லை என்பதுதான் அர்த்தம். அதனால் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனம் விஷயத்தில் எவ்வளவு அப்படியே நாங்கள் நம்புகிறோமோ, அப்படி நம்மளுக்கு நேர்வழிக்கான அந்த பாதையின் தெளிவு பிரகாசம் எமக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா 35வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்திலே சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுப்பும், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாவான், அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். சும்மா இவன் உங்களுக்கு விரோதி அப்படின்னு சொன்னாக்கா நாம அப்படியா சரி நாம ஒதுங்கி நடப்போம் அப்படின்னு நாமும் அதுல ஒரு அழுத்தம் காட்ட மாட்டோம். ஆனா அவனை விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுண்டா, அவனுக்கு எதிராக செயல்படுன்னு அல்லாஹ்வுல அடுத்த வசனத்துல சொல்றான் அழுத்தம். ஏனென்றா எதுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கான காரணத்தை சொல்றான்னு சொன்னா பின்னுக்க விளக்குறான், இன்னமா எதுஉ ஹிஸ்பஹு, நிச்சயமாக அவன் தன் சகாக்களை அழைப்பதெல்லாம், லியக்கூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், அவர்கள் நரகவாசிகளாக ஆக வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் அந்த ஷைத்தான் என்பவன் தன்னுடைய சகாக்களை அழைக்கின்றான். அவனுடைய அழைப்புக்கு ஒருபோதும் பதிலளிக்க கூடாது, அவன் விரோதி. அப்ப ஷைத்தான் எந்தெந்த ரூபத்திலே வருகிறான் என்று நாங்கள் கவனிக்க வேண்டும். அதான் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், மனிதனுக்கு மறைவான சில சிந்தனை போக்குகள் இருக்கின்றது. ஒன்று இறை சிந்தனை, நல்ல விஷயங்கள், நேர்மை, நியாயம், இப்படி ஒருவன் தக்குவாவுக்கு பழக்கப்பட்டவனாக இருப்பான். இது அல்லாஹ்புறத்திலிருந்து வரக்கூடியது. அதற்கு ஆதாரமாக குர்ஆனில் இருக்கும் ஹதீஸில் இருக்கும் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். இவைகளுக்கு மாற்றமாக, இதற்கு முரணாக ஒரு சிந்தனை வருகிறது என்றால் ஷைத்தானுடைய சிந்தனை. ஆகவே இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் இப்படி பாவமான காரியங்களை தூண்டி தூண்டிதான் அவன் எம்மை வழிகெடுப்பான். அதே போல 43வது அத்தியாயம் சூரத்து ஜுக்ருபில 62வது வசனத்தை பாருங்கள், வலா யசுத்தன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை நேரான வழியை விட்டும் தடுத்து விட வேண்டாம், இன்னஹு லக்கும் அதுவு முபீன், நிச்சயமாக அவன் என்ன உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல சூரத்துல் ஆராஃபிலும் அல்லாஹ் தஆலா இவ்வாறே குறிப்பிடுகிறான், 22வது வசனத்திலே, இன்ன ஷைத்தான லக்குமா அதுவு முபீன், யாருக்கு சொல்றான் இது? எமக்கு மூல தந்தையான பெற்றோரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அப்போ இருந்தே அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான், உங்கள் ரெண்டு பேருக்கும் பகிரங்க விரோதி. அப்படி எச்சரித்த பிறகும் நன்றாக கவனியுங்கள், அதற்கு எமக்கு முன்னால் எவ்வளவோ மனிதர்கள் வந்து விட்டார்கள். எங்களுடைய முப்பாட்டன், பாட்டனுடைய முப்பாட்டன், பாட்டன் இப்படின்ட்டு தலைமுறை தலைமுறையாக நிறைய பேர் வழிகெடுக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், பசீரு ஃபில் அருள், பூமியிலே நீங்கள் சுற்றி திரிந்து பாருங்கள், பங்குரு நீங்கள் பாருங்கள், ஆக்கிபத்துல் முகத்திபீன், பொய்ப்பித்தவருடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று. ஆகவே சுகபோகமாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து குற்றத்திலே மூழ்கி இருந்தவர்கள், ஆரோக்கியமாக பெருமையோடு ஆணவத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம், சைத்தானுக்கு அடிமைப்பட்டவர்கள் எல்லாம், அவருடைய நிலைமை என்ன? அவர்கள் சம்பாதித்த சொத்து செல்வங்கள் பேர்ப்புகள் எல்லாம் அடுத்தவன் சம்பாதித்து கொண்டு போகிறான். அவருடைய மாட மாளிகைகள், கோபுரங்கள், கட்டிடங்கள், சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. சில புதைவுகள் எல்லாம் தோண்டி எடுக்கப்படுகின்றன, சில வரலாற்று சின்னங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் ஆளுடைய அட்ரஸை காணவில்லை. அவர்களுடைய நிலைமை மன்னரை வாழ்க்கை. அவர் என்ன சம்பாதித்தாரோ அவர்கள் மலக்குமார்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழிருந்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் சுத்தி பார்த்து சிந்தித்தாலே உண்மையை விளங்கிக் கொள்ளலாம். இப்படி அல்லாஹ் தஆலா பார்க்க சொல்கிறான். இது எதனால் வந்தது? ஆரம்பத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இப்படி ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறான், உங்கள் ரெண்டு பேருக்கும் அவன் விரோதி, அது மட்டுமல்ல மனித குலத்துக்கும் விரோதி என்பதற்காக. அதே போல 2வது அத்தியாயம் 208வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, உதுஹுலு ஃபீஸ்மி காஃபா, இஸ்லாமிய மார்க்கத்திலே நீங்கள் சம்பூரணமாக முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். ஒரு கால் இஸ்லாத்திலும் ஒரு மற்ற கால் ஜாஹிலியத்திலும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது உண்மையான இஸ்லாத்தின் நுழைதல் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஓரத்தில் இருந்து கட்டுப்படக்கூடிய தன்மை. இப்படி அல்லாஹ் தஆலா தடை செய்கிறான். இஸ்லாம்னு வந்துட்டா அப்படியே அதை வாழ்க்கையாக்கி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேவைக்கு மார்க்கத்தையும் மற்ற விஷயம் உலக விஷயங்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையாக ஆக்குவது என்பது இஸ்லாத்தில் சம்பூரணமாக நுழைவது கிடையாது. அப்படிப்பட்டவர்களை பாருங்கள், வெளிப்படையிலே அவர்கள் தாடியை சரியான முறைக்கு வளர்க்க மாட்டார்கள், தாடியை வெட்டுவார்கள் தேவை வருகின்ற போது. நிர்பந்தம்ங்கிறது வேறு, ஆனால் நிர்பந்தத்துக்கு அப்பால் பட்டு சில உலக கவர்ச்சிக்காக வேண்டி அதுதான் அழகானது என்பதற்காக வேண்டி நபி அவங்களுடைய கட்டளைக்கு மாறு செய்து சைத்தானுக்கு அடிமைப்பட்டு என்ன செய்கிறார்கள், தாடியை வெட்டுவார்கள், கரண்டியை கீழே உடுத்துகிறார்கள். பெண்களை பார்க்கின்ற நேரத்திலே அந்நிய ஆணுக்கு முன்னால் சில நேரங்களிலே தங்களுடைய அழகு அலங்காரங்களை வெளிப்படுத்துகிறார்கள். பொய்யான செய்திகளை எல்லாம் செவியேற்றி முஸ்லீம்கள் விஷயத்திலே அவதூறுகளை பரப்புவார்கள். சில நேரங்களிலே முஸ்லீம்களுக்கு மத்தியிலே குரோதங்களை தோற்றுவிக்கின்றார்கள். இப்படி சைத்தானுடைய போக்குகளை அவர்கள் கை கொள்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இஸ்லாத்தில் அவர்கள் சம்பூர்ணமாக நுழையவில்லை. சில உபதேசங்களை எடுத்து நடப்பார்கள், ஏனைய உபதேசங்களை எடுத்து நடக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு போகும் என்றால் இதோட நிலைமை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சிலதை ஏற்று சிலதை மறுக்கக்கூடிய நிலைமைக்கு போகும். அதனைத்தான் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான், வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான். ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அறகுறையாக நுழைவது என்பது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாகும். முழுமையாக நுழைவது என்பது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் இருப்பதாகும். அது அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் பகிரங்க விரோதியாகும். அல்லாஹ் பல இடத்திலே இப்படி பகிரங்க விரோதி, பகிரங்க விரோதி என்று எதற்கு சொல்றான் என்றா, அவன் உங்களுக்கு எதிரி என்று சொன்னாக்க எவனோ ஒத்த இதை விட பெரியவன் இருப்பான் என்று நாங்கள் நினைச்சிருவோம். அதற்கு இடமில்லாமல் அல்லாஹ் தஆலா அவன்தான் உங்களுக்கு முதலாவது மெயின் எதிரி என்பதை அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே சொல்றான். அவனுக்கு பிறகுதான் அடுத்ததெல்லாம். அப்போ இப்படி நாங்கள் சரியான புரிதலை விளங்கிட்டா அதற்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள் விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம். அவனைத்தான் பார்த்துக்கிட்டு இப்போ அவனுடைய காரணத்தால் தான் இவர்கள் இப்படி நடக்கிறார்கள். அப்ப இப்படி இவர்கள் நடக்குதுனால் நாங்கள் இவர்களை போல நடக்கக்கூடாது, இவனுக்கு மாறு செய்யணும். அவன் ஒருபோதும் திருந்த மாட்டான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை வரைக்கும் சாகாவரத்தை ஏற்படுத்திட்டான். அவனுக்கு மௌத்து கிடையாது, சூர் ஊதப்படுற நேரம் தான் அவனுடைய அழிவு இருக்குது. அவன் எப்பொழுதும் தூங்காம வழிகெடுத்து கொண்டே இருப்பான். எங்களுக்கு காலத்தவணை இருக்கிறது, எப்போ நாங்கள் உயிர் வாழ்வோம், எப்போ நாங்கள் எங்களுடைய காலக்கெடை முடித்துக் கொள்வோமோ தெரியாது. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல நாங்க கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி உண்மைகளை எமக்கு வெளிப்பூட்டுகிறான் அல்லாஹ் தஆலா. அதே போல பாருங்க, 25 அத்தியாயம் சூரத்துல் ஃபுர்கானில 29 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இது ரொம்ப முக்கியமான ஒரு, அதாவது எதிரின்னு சொல்றதுக்கு பதிலாக துரோகின்னு சொல்றான். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹுதூலா, நிச்சயமாக இந்த ஷைத்தான் இருக்கிறானே அவன் மனிதனுக்கு துரோகம் செய்பவனாக இருக்கிறான். அப்ப ஆரம்பத்துல நாம பார்த்தோம், பாவத்தை செய்து நேரடியாக அவன் ஏவுறது இல்லை. உறுதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி ஊடுருவான்னு சொன்னா நல்ல விஷயம் மாட்டம் போவான், ஆனா அவனை நம்பிக்கிட்டு போனன்னு சொன்னா நம்மள கழுத்தறுத்து விட்டு பீத்துருவான். அப்போ இவன் உண்மையிலேயே ஒரு துரோகி, எதிரியும் துரோகியுமாக இருக்கிறான். அப்போ எதிரி, சில எதிரிகள் இருப்பார்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முன்னுக்கு முன்னுக்கு முகம் பார்த்தே அவர்கள் எதிர்த்து இல்லாமல் போவார்கள். சில எதிரியை விடவும் கேடுகட்ட விரோதி எப்படிப்பட்டவன் சொன்னா, எங்களை போல எங்களுடைய மனதுகளை கவரும்படியாக நடித்து அவன் என்ன செய்வான், எங்களோட நல்ல முறையில நடந்து அவனை நம்புற நேரத்துல அவன் என்ன செய்வான், எங்களை துரோகம் இழைத்துக்கொண்டு போவான். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி இல்லை, நாங்க டக்குன்னு மாற்றி சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா அவன் தன்னோட வல்லமையை காட்டுறதுக்காக வேண்டி தான் படைத்தன் இருக்கிறான். அதே போல அவன் நாடினா எம்மை தூக்கி நரகத்துல வீசிடுவான், யாராலும் தேக்க முடியாது. ஆனா அவனுக்கு என்ன தேவை இருக்குது, நம்முள்ள படைச்சி நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எது என்று காட்டி அப்படி நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லதின்படி நடக்கக்கூடியவர்களுக்கு பரிசு, நல்ல சந்தோஷமாக இருங்க என்ற ஒரு வாழ்க்கையை அமைச்சு, அப்படி நடக்காதவங்களுக்கு தண்டனை என்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா எதுக்கு என்ன தேவை இருக்குது. அல்லாஹ் தஆலா இம்மீது ஒரு இரக்கம் உள்ளவன். தன்னை பற்றி அடியார்கள் விளங்கணும், அவர்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் என் மீது அன்பு செலுத்தணும் அப்படின்ட்டு அல்லாவை நம்பியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் சொல்றான், நல்லடங்கள் செய்வோருடைய கூலியை நாம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், வீணாக்க மாட்டோம். அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்ல வாரான், அடியார்கள் விஷயத்தில் தன்னை பற்றி ஒரு மதிப்பை ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் தஆலா. அதாவது மனிதர்கள் என்னை ஒரு துரோகியாக பார்க்கக்கூடாது. அல்லாஹ் நினைத்தா எதையும் செய்வான். அவனை கேட்கக்கூடியவன் யாரும் கிடையாது. தூக்கி அப்படியே நரகத்தில் போட்டுருவான். யார் கேட்க ஈக்குது? அவனுக்கு எதிராக போராட்டம் செய்ய முடியுமா? ஆர்ப்பாட்டம் செய்ய முடியுமா? யுத்தம் செய்ய முடியுமா? நரகத்தில் இருந்து தப்பி வேற எங்கேயாவது ஓடி ஒளிய முடியுமா? இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் மறுமையில் அது ஒருபோதும் நடக்காது. அல்லாஹ் நாடினா எல்லாமே அல்லாஹ்வுடைய வசம்தான். அப்போ அல்லாஹ்வுத்தால எல்லாமே அவனுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட ஒரு சுதந்திரத்தை தந்து எம்மை வாழ வச்சுக்கிறான். அப்போது அவனுக்கு துரோகம் செய்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை. ஒருத்தன் துரோகம் செய்கிறான்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். அதாவது தனக்குண்டு ஒரு சுயநலம் வருகின்ற நேரத்தில் தான் துரோகம்ன்ற ஒன்று வருவது. தனக்கு தேவை, அடுத்தவனை பற்றி அக்கறை இல்லை, அன்பு இல்லை அப்படின்ட்டு வர நேரத்தில் அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்தில் அவனை நம்ப வச்சு கழுத்தறுத்து விட்டுருவான், பின்முதுகுள்ள குத்திடுவான். காரணம் என்னன்னு சொன்னாங்க, துரோகம் செய்யறதுக்கான காரணம் இவனுக்கு சுயநலம் இருக்குது, அடுத்தவனை பற்றின அக்கறை இல்லை. அப்போது இவன் ஒரு அநியாயக்காரன். ஆனால் அல்லாஹ்வுத்தாலா தன் அடியார்கள் விஷயத்தில் அநீதி இழைப்பவன் கிடையாது. அப்போ துரோகத்துடைய முன்னோடி ஷைத்தான். ஷைத்தானும் சரியான முறையில் அல்லாஹ்வை வணங்கி இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலே அவன் இருந்திருப்பான். ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக அவன் மாறிவிட்டான். சரி, அவன் மாறிட்டான் சரி, ஆனால் அவன் என்ன சொன்னான்? அல்லாஹ்வுடைய அந்த மேலாடை பெருமை, அபா வஸ்தக்பர வகானமினல் காஃபிரீன், அல்லாஹ் சொல்கிறான், மறுத்தான். அது மட்டும் இல்லை, வஸ்தக்பர பெருமை அடித்தான், வகானமினல் காஃபிரீன், காபிர்களில் நின்றும் அவன் ஆகிவிட்டான். பாருங்க எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா ஷைத்தான் போறான். அப்போ அவன் காபிர்கள் நின்றும் ஆகுனா காரணம் என்ன? பெருமை அடித்தான். பெருமையும் நிராகரிப்பும் ஒண்ணுதான். ஏனடா அல் கிபுர், நபி அவங்க சொல்றாங்க, பெருமை என்பது பத்தருல் ஹக், உண்மையை மறுப்பதாகும். அப்போ நிராகரிப்புனா என்ன? அது சொல்ல இல்லை நபி. ஏனடா நிராகரிப்பின் மறுவடிவும் பெருமை, பெருமையின் மறுமுகம் என்று நிராகரிப்பு தான். அப்போ அல்லாஹ் மறுக்கிறதும் ஏற்றுக்கொள்றதும் எல்லாமே அல்லாஹ்வோட வசம் இருக்கும் போது பெருமையை அடியார்கள் விஷயத்துல தடை செய்கிறான். பெருமைப்பட ஏல, அது என்னுடைய மேலாடு, எனக்குள்ளது என்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கும் போது பெருமையை நிலைநாட்டுவதற்கு தான் இந்த பூமியில எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், படைத்திருக்கும் போது அதைக்கே அவன் மாறு செய்கிறான், தான் பெருமை அடித்தான். சரி, ஏனைய அடியார்களையும் பெருமை அடிக்க தூண்டுகிறான். அவன் பெருமையுடைய இன்னொரு வடிவம் என்ன? உண்மையை மறுப்பது மட்டுமல்ல, மக்களை தரக்குறைவாக கருதுவது. தான் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே வந்துவிட்டால் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல நிலை, அறிவிலும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி, இன்ன பிற செல்வாக்கு கண்ணியத்திலும் சரி, உடனே கீழே இருக்கிறதை பார்க்கறது, கீழே இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் பார்த்து சந்தோஷப்பட்டு கொள்வது, இது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ்வுத்தால எல்லாரையும் படைத்து கீழே இருக்கிறவர்களை ஆக்களை பார்த்து அல்லாஹ் என்ன செய்வான், பெருமைப்பட்டுக் கொள்வான். அந்த நிலைக்கு நாங்கள் வரக்கூடாது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்குண்டா பாருங்க, அந்த நிராகரிப்பும் பெருமையும் இப்படி பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை. அதாவது உலக காரியங்களில சொத்துகளிலும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி, நீங்கள் உங்களை விட கீழ் உள்ளவர்களை பாருங்கள், உங்களுடைய மேல் உள்ளவர்களை பார்க்க வேண்டாம். அப்ப இந்த பார்வை என்ன பார்வை? தரக்குறைவாக பார்ப்பதா, சந்தோஷப்பட்டுக் கொள்ற பார்வையா? கிடையாது. இந்த பார்வை என்ன பார்வைன்னு சொன்னா, அதையும் தெளிவாக செய்தான் ஊடுருவிழா என்பதற்காக நபி அவர்கள் விளக்குறாங்க. அதாவது தம்மை விட இவனுக்கு உலக விஷயத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே என்று நாங்கள் உலக காரியங்களை நிலையானது என்று எண்ணும் போது நாங்கள் அல்லாஹ்வை நிராகரிப்போம், அல்லாஹ்வை வருத்தப்படுவோம் அல்லாஹ் விஷயத்திலே. அப்பொழுது நாங்கள் அதை அடைவதற்காக முயற்சி செய்வோம், போட்டி போடுவோம். போட்டி போட்டு அல்லாஹ்வுத்தாலா கொடுத்து பார்ப்பான், சோதிச்சு அவனுக்கு ஆரோக்கியத்திலும் சரி அறிவிலும் சரி வந்துட்டுன்னு சொன்னா டக்குன்னு கீழே இருக்கிறவனை பார்ப்பான், அப்போ பார்ப்பான், அது பெருமையாக மாறிடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி நிலை வந்தா கீழுள்ளவர்களை பார். ஒரு பற்றாக்குறை வந்து விட்டது உலக காரியத்திலே, நான் துவா கேட்டேன் இன்னும் நடக்கவில்லை, ஆனால் இப்படித்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலை வருகின்ற போது ஷைத்தான் என்ன செய்வான் என்றால் மேலுள்ளவர்களை காண்பிப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இறைச்சந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னா கீழவர்களவர்களே பார். ஏனென்றால் அப்படித்தான், அப்படி பார்த்தா தான் அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடையை நீ குறைத்து மதிப்பிடாமல் இருக்க போதுமானதாகும் என்று நபி அவங்க சொன்னாங்க. உடனே நாங்கள் போது உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய அந்த மனநிலைக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். ஆகவே இப்படி ஷைத்தான் எம்மை வழிகெடுக்காமல் இருப்பதற்காக வேண்டி பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே நம்முடைய பண்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வும் தூதரும் எமக்கு இவ்வாறு உபதேசம் செய்கிறார்கள். அதே போல பாருங்கள், இது மிக முக்கியமான ஒரு வசனம். 24வது அத்தியாயத்திலே 21வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சூடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். வமை யத்தபி குதுவாத்தி ஷைத்தானி ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக எவர்கள் ஷைத்தானுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்க தீமையானவற்றையும் அவன் ஏவுகிறான். அப்ப ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்துவிட்டு ஷைத்தான் பற்றிய சரியான ஒரு பகைமையை நாங்கள் காட்டாமல் இருந்தால் நம்மை அறியாமலே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றுவோம். குர்ஆன் சுன்னா அல்லாத ஏனைய வீணான உபதேசங்கள், வீணான சினிமா திரைப்படங்களின் ஊடாக வரக்கூடிய சில வசனங்கள், நடைமுறை காட்சிகள், இப்படி இசையினூடாக வரக்கூடிய பொய்யான வீணான கவிதைகள், இப்படி நாங்கள் அதை கேட்டு பழக்கப்பட்டு பார்த்து அதன்படி நடந்து நாங்கள் அந்த சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடப்போம். இப்படி பின்பற்றி நடக்கின்ற போது அல்லாஹு தஆலா எம்மை ஒரு இயற்கையான ஒரு வழியிலே ஏற்படுத்தியிருக்கின்றான். அவன் ஒரு வரையறையை அல்லாஹு தஆலா விதித்திருக்கிறான். இந்த உலகம் இனிமையானதும் பசுமையானது தான், ஆனால் நீங்கள் எப்படி நடக்கின்றீர்கள் என்பதற்காக வேண்டி இதை வைத்திருக்கிறான். ஆனா உண்மையிலே இது பூரணமான சுகத்தை தரக்கூடியது கிடையாது. உண்மையான நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியான பேரானந்தத்தையும் தரக்கூடியது மறுமை வாழ்வு. அந்த வாழ்வுக்கு நீங்கள் தயாராக வேண்டுமென்றால் நாங்கள் ரமலான மாதத்திலே நோன்பு இருப்போமே, அது போன்று சில விஷயங்களை நாங்கள் தவிர்த்து நடக்கத்தான் வேண்டும். இப்படி நடக்கின்ற போது ஷைத்தானுடைய அந்த அடிச்சூடுகளை விட்டும் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம், நேரான பாதையின்படி நாங்கள் நடப்போம். அந்த அடிப்படையில் எமக்கு மரணம் வருகின்ற போது நாங்கள் எங்களுடைய உயிர்களை அறக்க பறக்க கொடுக்கக்கூடிய நிலை வராது. உயிர் வந்துவிட்டால் கெட்ட அடியார்களுடைய நிலைமை எப்படி? யா அல்லா, இந்த உலகத்துக்கு திரும்ப அனுப்பு, நான் விட்டு வந்த நல்ல காரியங்களை நான் செய்கிறேன், உண்மையாக சில விஷயங்கள் விளங்கிவிட்டது என்று அவர்கள் மண்டாடுவார்கள், தௌபா பண்ணுவார்கள். நபியவர்கள் என்ன சொன்னார்கள்? உயிர் தொண்டக்குழியை அடைகின்ற போது செய்கின்ற தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது, தௌபாவே ஏற்றுக்கொள்ளப்படாது, நன்மைகளுக்கான அபகாசமும் வழங்கப்படாது, அங்கு பிடிபட்டு விடுவோம். அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக இப்படி பல விழிப்பூட்டல்களை அல்லாஹ் எமக்கு குர்ஆனிலே சொல்கின்றான். இப்படி அவன் ஏவுகின்ற நேரத்திலே மானக்கேடான காரியங்களை பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு நாள் வரும், இறுதி நாள். அந்த இறுதி நாள் பகிரங்கமாக அவர்கள் மானக்கேடான காரியங்களிலே ஈடுபடுவார்கள், அதை தூண்டக்கூடிய விரசமான காட்சிகளை மக்கள் மத்தியிலே பரத்துவார்கள், அதை கொண்டு அவர்கள் சம்பாதிப்பார்கள். ஹராமான சம்பாத்தியத்திலே அவர்கள் நேர்மை நியாயம் எது என்று தெரியாமல் அவர்கள் வளர்ந்து வளருவார்கள். அதிலே பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்கள் மக்களை ஆட்சி செய்வதற்காக பல வியாபாரிகள் இந்த உலகத்தை ஆள்வதற்காக அரசியல் கோட்பாடுகளை அமைப்பார்கள். அப்படித்தான் இந்த உலகமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய எம்மை ஆளு ஆண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஹலாலான வழியிலே வந்தவர்களா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய தாகூதுகள், ஹராமான வழியிலே கட்டிடங்கள் கட்டப்பட்டு வளர்க்கக்கூடியவர்கள், அந்த அநியாயத்தினுடைய முகட்டின் மீது என்ன செய்கிறார்கள்? கட்டிடத்தை கட்டுகிறார்கள். இப்படி கட்டி கட்டி ஷைத்தானுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய சதி வழிகளில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமல மாட்டுப்பட்டு விடக் கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் மதுபான விஷயங்கள், போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிறருக்கு துன்பம் தொல்லை தருகின்ற அந்த விஷயங்கள், இது போன்ற முன்கரான விஷயங்களை அவர்கள் ஏவுவார்கள். ஷைத்தான் இவ்வாறு ஏவுகிறான். அதே போல மானக்கேடான விஷயங்கள், அதாவது மானக்கேடு என்பது உள்ளத்துக்கு ஒரு அருவறுப்பாக இருக்கக்கூடியது இல்லாமல் போய்விடும். வெக்கம் இல்லாவிட்டால் விரும்பியதை செய்ய என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு விசுவாசியனுடைய அல்லாஹ்வுடைய பிரதான குணம், விசுவாசியனுடைய அந்த பண்புகள் எப்படி என்று சொன்னால் வெக்கம். அப்போ மானக்கேடு என்று வருகிறது என்பது அந்த வெக்கம் அகற்றப்படுகிறது. அகற்றப்படுகின்ற நேரத்திலே நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல்பாடுகள்லாம் நடக்கும் என்று. இது மனதுக்கு உகந்ததல்ல, மனதுக்கு சுகம் தருவது போன்று இருக்கும். உண்மையிலே மனதுக்கு சுகம் தரக்கூடியது நிவாரணி எது என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதன்படி நாங்கள் செவியேற்று நடக்கக்கூடிய இஸ்லாமிய வாழ்க்கை இதுதான் மனதுக்கு சுகம் தரும். மனது நல்ல முறையில் உறுதியாக இருக்கும், புத்தி தெளிவாகும், உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும், நீதி நேர்மை நியாயம் எது என்று விளங்கும். எந்த நிலையிலும் நாங்கள் உறுதியாக எதற்கும் பயப்படாமல் நாங்கள் முன்னேறி கொண்டு செல்வோம், மனது நன்றாக இருந்தது. ஆனால் இப்படி மானக்கேடுக்கு பழக்கப்பட்டு நாங்கள் பொய்யான போக்குகளை நாங்கள் கையாண்டால், சைத்தானுடைய அந்த அடிச்சுவர்களை பின்பற்றினால் கோழைத்தனம் எமக்கு வரும். வெளிப்படையில வீரனை போன்று இருப்போம், ஆனால் சந்தர்ப்பம் வருகும் போது நாங்கள் தான் முக்கியமான கோழைகளாக இருப்போம். பாருங்கள், மதினாவில அல்லாவின் பாதையிலே முயற்சிக்க போகின்ற நேரத்திலே பெரிய வீராப்பு வசனம் பேசியக்கூடியவர்கள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். என்ன காரணம்? நின்று பிடிக்கக்கூடிய தைரியம் இல்லை. வெளிப்படையிலே சைத்தான் ஒரு போலி தோட்டத்தை உண்டு பண்ணுவான். உள்ளம் முழுக்க குப்பையும் கூலங்களும் கசடுகளும். சைத்தானுடைய அந்த நிலையில்லா தன்மையை பின்பற்றி அவன் துரோகம் இழைத்துக் கொண்டு ஓடிவிட்டான். திடீரென்று அவர்கள் அனாதைகளை போல ஆகிவிடுகிறார்கள். அப்போ அந்த உள்ளம் கெட்டக்கூடிய கெடுக்கப்படக்கூடிய நிலைய அந்த மானக்கேடான செயல்பாடுகளை ஈடுபடுகின்ற போது நேர்மை நியாயம் எல்லாம் அடிபட்டு போகும். அப்படி விபச்சாரம் மானக்கேடான விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்களை கொஞ்சம் பாருங்கள், அவர்கள் சரியான முறையில் நியாயமாக நடக்கிறார்களா என்று நாங்கள் அறிய, அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமல் நாங்கள் எதையும் யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் கண்ணால் காணக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, தெளிவாக அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். அதாவது நீதம் இல்லை என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தக்குவாவே கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், நீதமாக நடந்து கொள்ளுங்கள், ஹுவா அக்ரபுல் இத்தக்குவா, அதுதான் தக்குவாவுக்கு நெருக்கமானது என்று. அப்போ நியாயமாக நேர்மையாக நடக்காதவர்கள் எல்லாம் தக்குவா இல்லாதவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தால் நீதமாக நடப்பார்கள். அப்படி பாருங்கள், சைத்தானுடைய அந்த அடிச்சூடுகளை பின்பற்றக்கூடியவருடைய தோற்றம் விளங்கும். எதற்கு நான் பார்க்க சொல்கிறேன் என்றால், மார்க்க விஷயத்திலும் சரி உலக விஷயத்திலும் சரி பிறரை இழிவாக கருதக்கூடாது. நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். ஒருத்தன் ஒரு சைத்தானினால் தூண்டப்பட்டு ஒரு பாவத்தை செய்து விடுகிறான் என்றால் உடனே நாங்கள் விழிப்படைய வேண்டும். இவன் வழிகிட்டு போனபடி நான் போயிடக்கூடாது, நான் சரியாக நடக்கின்றேனா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின்படி இருக்கின்றேனா என்பதை நாங்கள் பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டிதான் இந்த விடயத்தை நான் சொல்கிறேன். ஆகவே சைத்தான் மானக்கேடானதை ஏவுகிறான், தீமையானதை ஏவுகிறான் என்றால் லேசாக எண்ணிவிட முடியாது. இவ்வளவு ஆழமான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. மானக்கேடு உள்ளத்துக்கு விரோதமானது, கூலம் குப்பைகள் எல்லாம் உள்ளத்துக்கு ஊடுருவ செய்யும். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் எமக்கு சொல்லப்படுகின்ற நேரத்திலே யாருக்கு தக்குவா இருக்கிறதோ அவர்கள் அதை விட்டு மீண்டு விடுவார்கள். தக்குவா இல்லாமல் போகின்ற நேரத்திலே நபி அவங்க எப்படி சொல்றாங்க, விபச்சாரம் செய்யறவன் விபச்சாரம் செய்யும் போது அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான், திருடக்கூடியவன் திருடுகின்ற நேரத்திலே அவன் ஏன்னா விசுவாசியாக இருக்க மாட்டான். என்ன காரணம்? இப்படிப்பட்ட கசடுகள் உள்ளத்திலே நுழையும் போது நல்ல அறிவுகள் நல்ல சிந்தனைகள் இல்லாமல் போய்விடுகிறது. இப்படியே அவன் பழக்கப்பட்டு இருக்கின்ற போது நிலைமையை யோசித்து பாருங்கள். அப்ப இந்த உடம்பு இந்த உள்ளம் சொர்க்கத்துக்கு தகுதியாக அல்லாஹ்வுத்தால அடுப்பானான். தௌபா செய்யாத வரைக்கும் அவர் நரகத்தில் அல்லாஹ்வுத்தால போட்டு தான் எடுப்பான். ஆகவே சைத்தான் இப்படி ஊடுருவி என்ன செய்வான், எம்மை வழிகெடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி, நபி அவங்க தெளிவாக சொன்னாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் இத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நபி அவங்களுடைய மனைவியை வீடு வரைக்கும் விட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது நபி அவங்களுக்கு. இது சஹீஹ் முஸ்லிமின் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்போ நபி அவங்க நபி அவங்களுடைய மனைவியை விடுவதற்காக வேண்டி நபி அவங்க சொல்றாங்க. அப்ப தூரத்துல ரெண்டு சஹாபாக்கள் போறாங்க. அப்ப அந்த சஹாபாக்களை நபி அவங்க அழைத்து சொன்னாங்க, இவ என்னுடைய மனைவி. அப்போ சுபஹானல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், அல்லாவின் தூதரே, நாங்க உங்களை சந்தேகப்படுமா என்ற ரீதியில அவங்க கேட்டாங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. நபி அவங்க சொன்னாங்க, எதற்கு நான் உங்களை கூப்பிட்டு இப்படி சொன்னது தெரியுமா, இன்ன ஷைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜிரத்தம், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளத்திலே ஓடுகிறான். அப்ப நபி அவங்க மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறான், இரத்தத்திலே இருக்கிறான், சிந்தனையில் இருக்கிறான் என்று சொல்லாம எஜிரி மினல் இன்சான் மஜிரத்தம், இன்சானுடைய இரத்தம் அதே ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த இரத்தத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கலாம். அப்ப எவ்வளவு வேகமாக எண்ணங்களை ஆக்கிரமிக்க கூடியவன் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அப்போ இன்னொரு சந்தேகம் வரும், என்னன்னு சொன்னா, மனதிலே உள்ளவற்றை அல்லாஹ்வை தவிர யாராலும் அறிய முடியாது, ஷைத்தானால் அறிய முடியுமா? ஒருபோதும் அறிய முடியாது. அவனுக்கு சில தூண்டல்களை தான் ஏற்படுத்த முடியும். ஆனால் இதன்படி நடப்போமா நடக்கக்கூடாதா என்று நாங்கள் எண்ணுவது என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். ஏனென்றா உள்ளத்திலே என்ன ஊசலாட்டம் நடைபெறுகிறது என்பதை, வஸ்வாசுகள் நடைபெறுகிறது என்பதை நாங்கள் அறிவோம். அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அவனுடைய பிடரி நரம்பை விடவும் நாங்கள் சமீபத்தில் இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே அல்லாஹ் தஆலா தான் உள்ளத்திலே என்ன நடக்கிறது, எப்படி நினைக்கின்றான், எப்படி அவன் மாறுகிறான் என்பதை அல்லாஹ் அறிவான். ஷைத்தான் என்பவன் அந்த இரத்தத்திலே அவன் ஊடுருவி, இரத்தம் என்பது அது ஓடுகின்ற போதுதான் எண்ணங்கள் ஓடும். இரத்தம் எந்த இடத்திலே ஒருவருக்கு எந்த இடத்துல எண்ணம் போகிறதோ அதற்கு அமைவாகத்தான் இரத்தமும் என்ன செய்யும், போகும். அப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால், இரத்தத்தினூடாக எண்ணங்களை அவன் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறான். ஆனால் அதை விடவும் அவன் அதிலிருந்து தப்பக்கூடிய ஒரு நிலை எப்பொழுது வருகிறது என்றால், இறை சிந்தனை. அப்ப இறை சிந்தனை எமக்கு ஆழமாக வர வேண்டும் என்றால், இந்த உபதேசங்கள் நடைபெறுகின்ற போது இதுகளை நாங்கள் தேடி படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், அறிகின்ற விஷயத்தை குறித்து கொள்ள வேண்டும், அதை எங்களுடைய உள்ளத்திலே ஞாபகத்தில் இருக்கிறதா என்பதை திரும்ப திரும்ப மீட்ட வேண்டும். எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் நமக்கு பிடித்தவர்களுடைய ஃபோன் நம்பர்கள், முக்கியமான மருத்துவ குறிப்புகள், முக்கியமான தொழில் சார்ந்த குறிப்புகள் எல்லாம் நாங்கள் குறித்து வைக்கிறோம். சில நேரங்களில் கையேடுகளில் இல்லாவிட்டால் மனப்பாடமாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றக்கூடிய இப்படிப்பட்ட விஷயங்களை, இந்த அல்லாஹ்வுடைய இறை சிந்தனை வசனங்களை நாங்கள் குறிப்பிடுவதற்கு நாங்கள் தவறி விடுகிறோம். அதனால் எவ்வளவு உலகத்திலே கெடுதி பாருங்கள், மறுமையிலே கெடுதி வேறு, உலகத்திலே எவ்வளவு நஷ்டத்துக்கு ஆளாகிறோம். மனது எங்களுடைய உள்ளம் சரியில்லாதனால் புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அப்ப புத்தி ஒழுங்கா வேலை செய்யாட்டி போனாக்கா நாங்கள் தப்பு தப்பா சில காரியங்களை செய்து பாவங்களை சம்பாதிக்கிற மறுமைக்காக வேண்டி உலகத்திலும் சில குழப்பங்களை நம்மளோட கரத்தினால் தோற்றுவிக்கின்றோம். ஏனென்றா உள்ளம் சரியில்லை. இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான். அப்போ நாங்கள் உள்ளங்களை சீரமைப்பதற்கு அல்லாஹ் தஆலா வசனங்களை இறக்கி வைக்கிறான். அல்லாஹ்வுடைய வசனங்களை நாங்கள் குறி எடுத்துக்கொள்ளணும், அதை நாங்கள் சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா கேட்குறான், அஃபலா எத்த தப்பருன்னு குரான், குரானை அவர்கள் வாசித்து பார்க்க வேண்டாமா என்று கேட்கவே இல்லை. அல்லாஹ் கேட்குறான், சிந்திக்க வேண்டாமா? அப்போ ஒரு வசனம் வரும்போது சிந்திக்கின்றோம். ஒரு முக்கியமான பத்திரிகையில் ஃபோனில் ஒரு தகவல்கள் வரும்போது நாங்கள் வெறுமனே தமிழ் மொழியை பார்க்குறோம் என்று நாங்கள் முடித்து விட்டு சொல்கிறோமா? அதில் உள்ள செய்தி என்னங்கிறத நாங்கள் ஊடுருவி பார்க்குறோம், என்ன விஷயம் என்ன என்று நாங்கள் பார்த்து விளங்கிக் கொள்றோம். அப்படிதான் குரானை பார்க்கணும். குரானை பார்க்கும்போது வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறத பாருங்க, இரவு பகல் மாறி மாறி வருகிறத பாருங்க, ஏன்னா ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்க, மனிதன் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தான் என்பதை எண்ணி பார்க்கட்டும். இப்படி நல்லா சொல்றானே, தமிழ் மொழியில நமக்கு தாய்மொழியில தெளிவாக வந்திருக்குது, நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சிந்திக்கும் போதுதான் எங்களுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது, செய்தானால் நெருங்க முடியாது. ஆகவே இதுல எங்களுக்கு பெருவாரி நலவுகள் இருக்கின்றன, நிவாரணிகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் சைத்தான் கெடுக்க முயற்சிக்கிறான். சைத்தான் எவ்வளவுதான் மனித இரத்த நாளங்களிலே ஊடுருவ முயற்சித்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு உடம்பில் உள்ள ஒவ்வொரு பாகத்திலும் ஞாபகத்திலே வைக்கக்கூடிய விஷயங்கள் இறை சிந்தனை. ஆகவே அல்லாவை மட்டும்தான் நாங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒருபோதும் மனிதனுக்கு துரோகம் செய்ய மாட்டான். ஏன் துரோகம் செய்ய மாட்டான்? அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹு சமத், தேவையற்றவன். தேவை உள்ளவன் தான் தனக்கு சுயநலம் வரும். சுயநலம் வந்தால் தான் சந்தர்ப்பத்துக்கு காலவாரி விடுவான், அதனால் துரோகம் நடக்கிறது. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் புகழுக்குரியவன், மேன்மையானவன். அப்ப தேவை யாருக்கு இருக்குது? சுயநலக்காரன் யாரு? சைத்தான். அவன் தான் என்ன செய்வான்? மனிதனுக்கு துரோகம் இழைக்கக்கூடியவன். இப்படி நாங்கள் தெளிவாக நாங்கள் உறுதியாக இருந்தோமே ஆனால் அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரான வழியிலே உறுதிப்படுத்தி வைப்பான். நேரான வழியிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களும் ஏனைய சகோதரர்கள் விஷயத்தில் அநியாயம் செய்யாமல், ஒருவருடைய உரிமையை அடுத்தவர் மீறாமல், அவருக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டு, தங்களுடைய நாவினால் அடுத்தவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், தங்களுடைய கையினால் அடுத்தவனுக்கு எந்த துன்பமும் இல்லாமல், அதுக்கு பகரமாக அவனுக்கு நம்முடைய நாக்கு மூலமாக ஒருவன் நன்மையை சம்பாதிக்கிறான் என்றா, நல்லதாக நடக்கிறான் என்றா, அது எங்களுக்கு ஏனா தர்மம். அதே போல நாங்கள் முடியுமான வரைக்கும் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறோம்னு சொன்னால் அவனுக்கு செய்யக்கூடிய நியாயம் அது. இதுக்காக நாங்கள் நன்மையை சம்பாதிக்கிறோம், சைத்தானிலிருந்து தப்புவோம். இப்படி நடந்தால் உலகத்திலும் நிம்மதியாக இருப்போம், மரணம் எந்த நேரம் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம். காரணம் என்ன? நாங்கள் இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்துக்கு நாங்கள் பயணம் பண்றோம், அழிந்து போக மாட்டோம். ஒருபோதும் மரணம் என்பது அழிவே கிடையாது, அது ஒரு உண்மையான வாழ்க்கையின் ஆரம்பம். காபிர்களுக்கு தான் மரணம் என்பது அழிவு, அவசர அவசரமாக தேடி படுக்க பார்ப்பான், அது பொய்யான வாழ்க்கை. திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்ப போற நேரத்தில் அவனுக்கு நம்ப இல்லாம போயிடும், எதுக்கு நான் எழுப்பப்பட்டேன், மண்ணோட மண்ணா போயிருக்க கூடாதா என்று என்ன செய்வான், திரும்பவும் மூளைக்குழம்பி போனவன் போல உளறி கிட்டிப்பான். அப்போ விசுவாசிகள் எப்பொழுதும் உறுதியாக இருப்பார்கள், நிலையான மனதோடு நிம்மதியாக இருப்பதற்கு மார்க்க தொடர்போடு இருக்கணும், சொல்ற விஷயத்தை மனதில் ஏற்றி கொள்ள முயற்சிக்கணும், வீணான காரியங்களை விட்டு நாங்கள் புறக்கணித்து நடக்கணும். இப்படி நாங்கள் மௌத்து வரைக்கும் சரியாக நடந்தால் உண்மையாகவே நாங்கள் இதில் வெற்றி பெற தெளிவான வாய்ப்பு உள்ளது. அல்லாஹ் எங்கள் ஒருவருக்கும் இதில் அருள் புரிவானாக. இது பற்றி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்போமாக. அப்பொழுது கோடி ஹாதா அஸ்தவுல் அலிவலக்கம் சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம ஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தவுஃபிருக்க வ அதூப் இலைக்.